اللهم لك الحمد من السماوات ومن الأرض ومن أما بينهما ومن أما شئت من شيء بعد. سبحانك لا نحصي ثناء عليك، أنت كما أثنيت على نفسك. وأفضل الصلاة وأزكى السلام على سيدنا وحبيبنا وقدوتنا وأسوتنا ونبينا ورسولنا وقرة أعيننا محمد خاتم النبيين إمام الأنبياء وسيد المرسلين، وعلى آله الطيبين الطاهرين وصحابته الغر الميامين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، لإيلاف قريش، إيلافهم رحلة الشتاء والصيف، فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. பேரருளாளன் பெரும் கிருபையாளன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் அழகு பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானது. அவன் பரிசுத்தமானவன், இணை துணையற்றவன், உமான உமேயம் இல்லாதவன், வணக்கத்துக்கு தகுதியானவன் அவனைத் தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகின்றேன். அவனின் இறுதி தூதர், எங்கள் தலைவர், முழு உலகத்துக்குமான ஏக வழிகாட்டி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் தோழர்கள், குடும்பத்தவர்கள், அவர்களின் வழிமுறையை பின்பற்றி நடக்கக்கூடிய சகல நன்மக்கள் மீதும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா என்றென்றும் சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அன்புள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து நடக்கும்படி, அவன் ஏவியவற்றை எடுத்தும் விலக்கியவற்றை தவிழ்ந்து வாழும்படி முதல் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் வசியத் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் ஒவ்வொருவரையும் இறுதி மூச்சு வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்த தக்வா வாழ்க்கையோடு வாழச் செய்து நம் உயிர்களை கைப்பற்றுவானாக. அன்புள்ளவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகம் கிடைத்து விட்டது, உலகம் கிடைத்து விட்டது. நமது இன்றைய சந்திப்பின் தலைப்பு இதுதான், உலகம் கிடைத்து விட்டது. இப்படி நான் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்படலாம், எனக்கு என்ன இன்று உலகத்திலே கிடைத்திருக்கிறது, என்னுடைய ஆசைகள் என்ன, நான் அடைந்திருப்பவை என்ன. இந்த மனிதர் உலகம் கிடைத்து விட்டது என்கிறாரே, உண்மைதானா? அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நான் சொல்லவில்லை, நானாக சொல்லவில்லை, எனது உரையிலிருந்து, எனது மடியிலிருந்து, எனது பையிலிருந்து, எனது பொக்கெட்டிலிருந்து நான் சொல்லவும் இல்லை, தரவும் இல்லை. அல்லாஹுவின் தூதர் பேசினால் உண்மையே பேசக்கூடிய, பேசினால் வஹ்யை தவிர வேறொன்றையும் சார்ந்த பேச்சுக்கள் பேசாத உத்தம உம்மி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள், உலகம் கிடைத்து விட்டது. பிரபல சஹாபி அபுத்தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இமாம் இப்னு ஹிப்பான் அவர்கள் தன்னுடைய ஸஹீஹிலே இந்த அறிவிப்பை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். மன் அஸ்பஹ முஆஃபன் ஃபீ பதனி ஆமீனன் ஃபீ சிர்பி இந்தஹு கூத்து யௌமி ஃகஅன்னமா ஹீஸத் லஹு அத்-துன்யா. எவர் அவரது தேகத்திலே ஆரோக்கியம் கொடுக்கப்பட்டவராக, அவரது இதயத்திலே அச்சமற்ற அடுத்தவராக அன்றைய தினத்தின் உணவு அவரிடத்தில் இருக்கக்கூடிய நிலையில் காலை பொழுதில் நுழைந்து விட்டாரோ, உலகம் திரட்டி அவருக்கு கொடுக்கப்பட்டது போல. இதுதான் அந்த ஹதீஸாகும். மீண்டும் இந்த ஹதீஸின் தமிழாக்கத்தை பார்ப்போம். எவர் அவரது தேகத்தில் சௌக்கியம் கொடுக்கப்பட்ட நிலையில், அவரது இதயத்தில் பயம் இல்லாத நிலையில், அன்றைய தினத்தின் உணவு அவரிடத்தில் இருக்கக்கூடிய நிலையில் காலையில் நுழைந்து விட்டாரோ, அதாவது காலை பொழுதை அவர் சந்திக்கிறார், அவருடைய மேனையில் தேகத்தில் ஆரோக்கியம் நிரப்பமாக இருக்கிறது, அவருடைய இதயத்தில் அச்சம் என்பது இல்லை, அன்றைய பொழுதை கழிப்பதற்கு அவருக்கு உணவுக்கு தேவையான ஏற்பாடு இருக்கின்றது. இந்த மூன்று நியமத்துகளோடும் ஒரு மனிதர் காலையிலே எழுந்து இருக்கிறார் என்றால் அவருக்கு உலகம் திரட்டி கொடுக்கப்பட்டது போல என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, சகோதரர்களே, உலகம் திரட்டி கொடுக்கப்பட்டது போல. ஃபகன்னமா ஹீஸத் லஹு துன்யா, ஹாஸ் என்றால் திரட்டி, ஒன்று திரட்டி எடுத்து அடைந்து கொள்வதற்கு சொல்லப்படும். இந்த வார்த்தையை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹீஸத் லஹு துன்யா, அவருக்கு உலகம் திரட்டி கொடுக்கப்பட்டது போல, முழு உலகமும் அவருக்கு கிடைத்தது போல. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மனிதர் நான் இல்லையா இன்று வெள்ளிக்கிழமை? இந்த மனிதர் நீங்கள் இல்லையா, நீங்கள் இல்லையா, நீங்கள் இல்லையா என்று நாம் காலையிலே வெள்ளிக்கிழமை காலையிலே எழுந்த நேரத்திலே, ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்ற நாம் தயாரான நேரத்திலே, இன்றைய பொழுதை போக்குவதற்கு நமக்குள்ளே நம்முடைய ஏற்பாடு இருந்ததா இல்லையா? தேக ஆரோக்கியம் நமக்குள்ளே அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்த நிலையில் இன்றைய காலை பொழுதை நாம் சந்தித்தோமா இல்லையா? நம்முடைய இதயத்திலே என்ன பயம் இருந்தது? அச்சமற்றவர்களாக அபயமளிக்கப்பட்ட நிலையிலே நாம் இன்றைய பொழுதை சந்தித்தோம் என்றால் நம் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக சகோதரர்களை துன்யா முழுக்க கிடைத்திருக்கிறது. அன்புள்ளவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூன்று நியமத்துகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார்கள். முதலாவது தேக ஆரோக்கியம். தேக ஆரோக்கியம் என்பது இஸ்லாத்தின் பார்வையிலே மிக முக்கியமான நியமத், அல்லாஹ்வுடைய அருட்கொடை. நியமத்தானி மஸ்பூனும் ஃபீஹிமா கஸீரும் மினன்நாஸ் அஸ்ஸஹத்து வல் ஃபராஹ். மனிதர்கள், அதிகமான மனிதர்கள், மனிதர்களில் அநேகம் பேர் ஏமாற்றப்பட்டுள்ள இரண்டு நியமத்துகள், அருட்கொடைகள், ஒன்று ஆரோக்கியம், மற்றது ஓய்வு என்றார்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதர்கள், அதிகமான மனிதர்கள் ஏமாற்றப்பட்டுள்ளார்கள் இந்த நியமத்துகளிலே என்று நபி அவர்கள் சொல்வது. இந்த ரெண்டு நியமத்துகளையும் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டுமோ அந்த முறையில் பயன்படுத்த தவறி அதில் நஷ்டத்தை அடைந்தார்கள். இவர்களை ஷைத்தான் ஏமாற்றிவிட்டான். லபன் என்பது வியாபாரத்திலே வாங்குபவருக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை குறிப்பதற்குரிய வார்த்தை. மஹ்பூன் என்றால் ஏமாற்றப்பட்டு இருக்கிறான், ஏமாற்றப்பட்ட நிலையிலே நஷ்டம் அடைபவருக்கு லபன் என்று சொல்லப்படும். குறிப்பாக வியாபாரி விற்கிறான், வாங்குபவன் அவன் ஏமாற்றப்பட்ட நிலையிலே வாங்குகின்றான் என்றால் அந்த மனிதன் மஹ்பூன் என்று சொல்லப்படும். அதிகமான மனிதர்கள் இந்த ரெண்டு நியமத்துகளிலும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இவற்றை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாத நிலையின் காரணமாக, தெரியாததன் காரணமாக. என்ன நியமத்துகள்? அஸ்ஸஹத்து, சௌக்கியம், வல் ஃபராஹு, ஓய்வு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சௌக்கியம் ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது. தேக ஆரோக்கியம் இல்லாத மனிதன், பிணி பீடிக்கப்பட்ட பீடித்த மனிதன், ஓடியாடி நடமாட முடியாது, உடம்பிலே தெம்பு இருக்காது, சுறுசுறுப்பாக இயங்க மாட்டான், பிணியுள்ள உடம்பினால் பணிபுரிய முடியாது. சகோதரர்களே, ஒரு வியாதியஸ்தன். நமக்கெல்லாம் தேக ஆரோக்கியம் நிரப்பமாக இருப்பதனால் தேக ஆரோக்கியத்தின் பெருமதி தெரிவதில்லை. அருட்கடையின் பெருமதி அது நீங்கியதன் பின்னராம் என்று ஒரு அரேபிய முதுமொழி இருக்கிறது. ஒரு அருட்கடையின் பெருமதி அது இல்லாமல் போனதற்கு பிறகுதான் தெரியும். வெளிச்சத்தின் பெருமதி இருளில் விளங்கும். சகோதரர்களே, ஓய்வின் பெருமதி வேலையின் நேரத்தில் விளங்கும். அதே போன்று சகோதரர்களே, ஆரோக்கியத்தின் பெருமதி நோயால் பீடிக்கப்பட்டதற்கு பிறகு விளங்கும். நோஞ்சானாகி விடுவோம், நசல்காரனாகி விடுவோம். அல்லாஹ்வை அந்த நேரத்தில் நாம் நினைப்போம், ஆஹா நல்லாயிருந்த காலத்திலே. கால்கைகளை வீசி நீட்டி நம்முடைய நடவடிக்கைகளை பிரமாதமாக செய்து கொண்டிருந்த அந்த காலத்தை நினைத்து ஒரு கணம் கண்ணீர் வடிப்போம். இந்த நிலைக்கு நான் வந்து விட்டேனே. நம்மிலே எத்தனை நோயாளிகளை நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. சில நோய்கள் ஓரிரு நாட்களிலே குணப்படுத்தப்பட வேண்டியவை, சில நோய்கள் பல மாதங்கள் அவற்றுக்கு அந்த நோய்களுக்கு குணப்படுத்துவதற்கு தேவை. சில நோய்கள் வைத்தியர்களின் கூற்றுப்படி நிரந்தரமாக குணப்படுத்த முடியாதவை. ஆனால் அல்லாஹு தஆலா நோய் என்று ஒன்றை உலகத்திலே கொடுத்திருக்கிறான் என்றால் நிச்சயமாக அதுக்குரிய நிவாரணத்தையும் கொடுக்காமல் அனுப்புவதில்லை. எது எப்படியோ வைத்தியர்களுடைய கூற்றுப்படி சில நோய்கள் நிரந்தரமாக குணப்படுத்த முடியாத நோய்கள், சில நோய்கள் வியாதியஸ்தனை நிரந்தரமாக படுக்கையில் தள்ளிவிடக்கூடியவை, சில ஆட்கொள்ளி பயங்கர நோய்கள். இவற்றை எல்லாம் விட்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாத்திருக்கின்றான் அல்லவா. இந்த நிஅமத் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படியான ஒரு நோயினால் நானோ நீங்களோ பீடிக்கப்பட்டால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அந்த நேரத்திலே புரியும் சகோதரர்களே. இதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்களது தந்தையின் சகோதரர் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ் தஆலாவுடைய தூதரே, அல்லாஹ் அஸ்ஸ வஜல்லிடத்திலே நான் கேட்பதற்குரிய ஒன்றை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று சொன்னார்கள். அல்லிம்னி ஷைஅன் அஸ்அலுஹுல்லாஹ் அஸ்ஸ வஜல், அல்லாஹ் தஆலாவிடத்திலே நான் கேட்பதற்குரிய ஒன்றை எனக்கு கற்றுத்தாருங்கள். நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், ஸலில்லாஹ் அல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். கொஞ்ச காலம் கழித்து அந்த சஹாபி அவர்களுடைய தந்தையின் சகோதரர் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து மீண்டும் இதே கேள்வியை கேட்டார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒருபடி மேலே சென்று ஸலில்லாஹு அல் ஆஃபியத ஃபி துன்யா வல் ஆகிரா, அல்லாஹ்விடத்திலே இம்மையிலும் மறுமையிலும் ஆரோக்கியத்தை கேளுங்கள். இம்மையில் மட்டுமல்ல நமக்கு ஆரோக்கியம் தேவை, மறுமையிலும் ஆரோக்கியம் தேவை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு கட்டத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சௌக்கியத்தின் சுகவாழ்வின் பெருமதியை உணர்த்துவதற்காக வேண்டி தனது உம்மத்தின் அங்கத்தவர்களுக்கு அல்லாஹு தஆலாவுக்கு ஆரோக்கியத்தை விட மிக விருப்பமான ஒன்று அவனிடத்தில் கேட்கப்படவில்லை என்று சொன்னார்கள். நாம் துஆ செய்கிறோமா? நம்ம எத்தனை பேர் நமக்கு நிரந்தரமான ஆரோக்கிய வாழ்வுக்காக துஆ செய்திருக்கிறோம்? உடல் நல குறைவு நம்மை வந்தடைந்து விடாமல் அல்லாஹு என்னை பாதுகா என்று நாம் எத்தனை பேர் அல்லாஹ்விடத்திலே கையெந்தும் போது இதனை கேட்டிருக்கிறோம். சுகக்கேடு எனக்கோ என்னுடைய குடும்பத்தவர்களுக்கோ வந்துவிடாமல் அல்லாஹ்வே நீயே பாதுகாக்க வேண்டும் என்று எத்தனை தடவைகள் நம்முடைய உதடுகளினால் உச்சரித்திருப்போம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வே நல்லடியார்களே, ஆரோக்கியம் அவ்வளவு பிரதானமானது. இபாதத்துகள் தான் செய்வதாயின் நமக்கு ஆரோக்கியம் இல்லாமல் செய்ய முடியுமா? ஓடி ஆடி உழைக்க வேண்டும், ஆரோக்கியம் இல்லாமல் இதனை சாத்தியப்படுத்த முடியுமா? இதனால்தான் உலகத்திலே அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இன்பங்கள், இன்பங்களை பற்றி மறுமையிலே அல்லாஹ் விசாரிக்கும் போது முதலாவது எந்த இன்பத்தை பற்றி கேட்பான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் விளக்கி வைக்காமல் விடவில்லை. இன்ன அவ்வல மா யுஸ்அலு அன்ஹு யௌமல் கியாமத்தி மினன் நஈம் அன் யுகால லஹு அலம் நுஸ்ஹ லக ஜிஸ்மக வ நுரவ்விக மினல் மாஇல் பாரிட். மனிதனிடத்திலே அடியானிடத்திலே மறுமையிலே உலக இன்பத்தை உலக இன்பத்தில் விசாரிக்கப்படுவதில் மிக முதலாவதாக கேட்கப்படுவது இப்படித்தான் அவனிடத்தில் கேட்கப்படும், இதுதான் கேட்கப்படும். அல்லாஹ் கேட்பான், உமக்கு உம்முடைய உடம்பை ஆரோக்கியமானதாக நாம் ஆக்கி வைக்கவில்லையா? குளிர்ந்த நீரிலிருந்து நாம் உமக்கு தாகத்தை தீர்த்து வைக்கவில்லையா? இந்த இரண்டும் தான் அல்லாஹு தஆலா சுகம் இன்பம் பற்றிய விசாரணையை எடுக்கும் போது முதலாவதாக அடியார்களிடத்திலே விசாரிப்பான் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன கேட்கப்படும்? நம்முடைய வாகனங்கள் பற்றி அல்ல, நம்முடைய வீடுகள் பற்றி அல்ல, நம்முடைய வியாபாரங்கள் பற்றி அல்ல, நம்முடைய பிற வருமான வழிகள் பற்றி அல்ல, நம்முடைய உடைகள் பற்றி அல்ல, நம்முடைய சாப்பாடுகள் பற்றி அல்ல, நாம் அனுபவித்த காற்று, நாம் அனுபவித்த நீர், நாம் அனுபவித்த நெருப்பு, நாம் அனுபவித்த ஆறு நதி கடல் கிணறு, நாம் அனுபவித்த இன்பபல நஈம் என்று சொல்லக்கூடிய எல்லா இன்பங்களிலும் அல்லாஹு தஆலா முதலாவது கேட்கப் போவது இரண்டு. ஒன்று நமக்கு தந்த ஆரோக்கியம், இரண்டாவது அல்லாஹ் நமக்கு குடிப்பதற்கு தந்த நீர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சகோதரர்களே, ஆரோக்கியம் அவ்வளவு பிரதானமானது, எவ்வளவு பிரதானமானது, எத்தனை பிரதானமானது! மறுமையில் அதனை பற்றிதான் இன்பங்கள் பற்றிய விசாரணையின் போது முதன்மையாக கேட்கப்படுகின்றது. அல்லாஹு தஆலா மறுமையில் விசாரணையை கேட்டகரைஸ் பண்ணி வைத்திருக்கிறான், கேட்டகரைஸ் அதாவது வகைப்படுத்தி வைத்திருக்கிறான். அமல்கள் பற்றிய ஒரு வகை விசாரணை, மனிதர்களுக்கு இடையில் ஏற்பட்ட பிணக்குகள் பிரச்சனைகள் பற்றிய இன்னும் ஒரு வகையான விசாரணை, மனிதர்களுக்கு அல்லாஹ் அனுபவிப்பதற்கு கொடுத்த நஈம் இன்பங்கள் சுகங்கள் சுகவாழ்வு இவற்றை பற்றிய விசாரணை இன்னும் ஒரு வகையான விசாரணை. அமல்களில் முதலாவது விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றி, மனிதர்களுக்கிடையிலான பிணக்குகள் பிரச்சனைகள் சச்சரவுகள் இவற்றை பற்றி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதில் முதலாவது விசாரணைக்குட்படுத்தப்படுவது கொலையை பற்றி, இன்பங்களில் முதலாவது விசாரணைக்குட்படுத்தப்படுவது ஆரோக்கியமும் தாகத்தின் போது கிடைத்த சுகமான மதுரமான இதமான நீரும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் மிகவும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த காலையில எழுந்த வேளையில இந்த நேமத்தோடு நாம் எழுந்திருக்கிறோமா இல்லையா? இந்த தேக ஆரோக்கிய நேமத்தோடு, சுகக்கேடு இல்லாமல் அல்லாஹ் நம்மை எழுப்பி வைத்தானா இல்லையா? இந்த ஹதீஸில் முதலாவதாக நபி அவர்கள் அதனைத்தான் சொன்னார்கள், காலையிலே அவன் எழுகின்றான் அல்லது காலை பொழுதை அடைகின்றான், அவனுடைய தேகத்திலே ஆரோக்கியம் இருக்கிறது. இரண்டாவதாக ஒரு நேமத்தை சொன்னார்கள், அவனது இதயத்திலே எந்த விதமான பயமோ அச்சமோ பீதியோ இல்லை. பயம் அச்சம் இது பயங்கரமானது. ஆரோக்கியத்தை போன்ற ஒரு முக்கியமான ஒரு நேமத்து தான் சகோதரர்களே. எத்தனை ஆரோக்கியமான உடம்போடு நாம் இருந்தாலும் அதனை வைத்துக் கொண்டு எதுவும் செய்வதற்கு மனதிலே ஒரு வகையான பீதி இருக்கும் என்றால் செய்ய முடியாது. அச்சமற்ற வாழ்வு, அச்சமற்ற வாழ்வு. குறைஷிகள் தன்னை வழிபட வேண்டும், தனக்கே இபாதத் செய்ய வேண்டும் என்பதை சொல்ல விளைந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து குறைஷிலே லீலாஃபி குறைஷின் ஈலாஃபிஹிம் ரஹ்லத ஷிதாஇ வ ஸைஃப் فَلْيَعْبُدُوا رَبَّ هَذَا الْبَيْتِ الَّذِي أَطْعَمَهُمْ مِنْ جُوعٍ وَآمَنَهُمْ مِنْ خَوْفٍ என்று சொன்னான். நீங்கள் இந்த குரைஷிகள் என்னை வணங்க வேண்டும் என்று சொன்ன அல்லாஹ் ஏன் வணங்க வேண்டும் என்பதற்கு காரணம் சொன்னான், மாறி காலத்திலே அவர்கள் வர்த்தகத்தின் பொருட்டு யமனுக்கு சென்று வருவதற்கும், கோடை காலத்திலே வர்த்தகத்தின் பொருட்டு ஷாமுக்கு சென்று வருவதற்குமான இயல்பான இயல்பான ஒரு விரும்பத்தக்க அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்ததன் காரணமாக அவர்கள் தன்னை வணங்க வேண்டும் என்று சொன்ன அல்லாஹ், நான் எப்படியானவன் என்றால் அவர்களுக்கு பசியின் போது உணவு கொடுத்தேன், அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த அச்சத்தை நான் இல்லாமலாக்கி அச்சமற்ற ஒரு வாழ்க்கையை கொடுத்தேன் என்கிறார். சகோதரர்களே, அல்லாஹ் அச்சமில்லாத ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்ததை நேமத்தாக சொல்லி காட்டுகிறான். எனவே இவர்கள் என்னை வணங்க வேண்டும். குறைஷிகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த அச்சமற்ற வாழ்க்கையை அறிஞர் பெருமக்கள் விவரிக்கும் போது அவர்களுடைய பயணத்திலே வழிப்பறை கொள்ளையர்கள் கூட இலேசாக கை வைக்க மாட்டார்கள். ஏனென்றால் குறைஷிகள் புனிதமான இல்லம் காபத்துல்லாஹ்வுடைய பொறுப்பை பராமரிப்பை தம்முடைய கையிலே வைத்துக் கொண்டு அழகாக மக்களுக்கு உலக மாந்தருக்கு அந்த காபத்து பைத்துல்லாஹ் ஆலயத்தை பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், புனித பணியில் இருக்கக்கூடியவர்கள் என்பதனால் அவர்களுடைய வர்த்தக கோஷ்டிகளுக்கு அவர்கள் கை வைப்பதில்லை. எனவே வழிநடுகிலும் அவர்களுக்கு பாதுகாப்பு, அச்சமற்ற பயணம். மக்களிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துஆ, வஇத் கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த ஊரை, இந்த மக்காவை அச்சமற்ற பூமியாக ஆக்கி வை, அச்சமற்ற ஊராக ஆக்கி வை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹஜ்ஜுக்காக அல்லாஹ்வின் சார்பாக மக்களை அழைத்தது மட்டுமல்ல, இந்த இடத்துக்கு, இந்த ஊருக்கு பல கோடிக்கணக்கான மக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். இந்த உயர்ந்த இபாதத் கிரியைகளை நிறைவேற்றுவதற்கு முதல் முதலாவதாக தேவைப்படுவது அச்சமற்ற ஒரு சூழல். அந்த மக்கா அச்சமற்றதாக இருக்க வேண்டும். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்த துஆ, குரைஷிகளுக்கு அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை கொடுத்திருந்தான், மக்காவுக்குள்ளே அச்சமில்லாமல் அவர்கள் வாழ்ந்தார்கள். எனவேதான் அல்லாஹு தஆலா இந்த இரண்டையும் பின்னே வைத்துதான் இப்படி சொன்னான் என்று சொல்கிறார்கள் அறிஞர் பெருமக்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அச்சமற்ற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானா இல்லையா? பீதியிலே மாட்டிக்கொண்டோர் அந்த அச்சமற்ற வாழ்க்கையின் பெருமதியை உணர்வார்கள். அனர்த்த நேரங்களிலே ஏற்படுகின்ற அச்சம், சண்டை சச்சரவுகளை மாட்டிக்கொண்ட நேரத்திலே ஏற்படுகின்ற அச்சம், வழக்கு வம்புகளிலே சிக்கிக்கொண்ட நேரத்திலே ஏற்படுகின்ற அச்சம், கொடுக்கல் வாங்கல்களிலே ஏற்பட்ட முரண்பாடுகளின் போது ஏற்படுகின்ற அச்சம், எத்தனையோ வகையான அச்சங்கள். சகோதரர்களே, அச்சத்தின், பீதியின் வகைகள் பல, சோதனைகள் பல வகை. சோதனையின் வகைகளில் மிக கடுமையானதும் படுபயங்கரமானதுமான சோதனை தான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அச்சத்தை கொடுப்பதாகும். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ. உங்களை நான் நிச்சயமாக சோதிப்பேன், பயத்தில் கொஞ்சத்தை சிலரை கொண்டும் அல்லது ஒன்றை கொண்டும், பசியில் ஒன்றை கொண்டும் சோதிப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சோதனையின் பல வகைகளை சொல்கிறானே. முதலாவதாக சொன்னான், பயத்தில் ஒன்றை கொண்டு நான் உங்களை சோதிப்பேன். பயம் என்பது இருக்கின்றது, சோதனையின் வகைகளில் படுபயங்கரமானது, மகாமோசமானது. அதனை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும் சகோதரர்களே. கணவன் மனைவியை பயந்து வாழக்கூடிய நிலை, மனைவி கணவனை பயந்து வாழக்கூடிய நிலை, இதை அனுபவித்தவர்களுக்கு தெரியும் சகோதரர்களே. நான் வீட்டுக்கு போகிறேன், என்ன நிலையில் அவர் இருப்பாரோ, எப்படி முகத்தில் பாய்வாரோ என்று இந்த நிலையை அடைந்த ஒருவரிடத்திலே கேட்டு பார்த்தால் தெரியும். அவர் வரக்கூடிய நேரம் ஆயிற்று, என்ன நிலையில் வருகிறாரோ தெரியவில்லை, என்ன மனோபாவத்தோடு வருகிறாரோ தெரியவில்லை. நிலையான புத்தியோடு வருகிறாரா, அரைகுறை புத்தியோடு வருகிறாரா, புத்தி பேதமித்த நிலையில் வருகிறாரா, எந்த நிலையில் வருவாரோ தெரியவில்லை. நானும் எனது பிள்ளைகளும் பாவம் என்று பயப்படக்கூடிய மனைவிமார் அந்த பெண்களிடத்திலே போய் கேட்டால் அச்சமற்ற வாழ்வின் பெருமதியை நாம் உணரலாம் சகோதரர்களே. அல்லாஹ் நமக்கெல்லாம் இந்த ஒரு நிம்மதியான வாழ்க்கை, அச்சமற்ற வாழ்க்கையை தந்திருக்கிறார். அல்லாஹ் நம்மிலே அமல் செய்தவர்கள், ஈமான் கொண்டு அமல் செய்தவர்களுக்கு நிச்சயமாக பூமியிலே, அதற்கு முன்னிருந்தவர்களுக்கு, நமக்கு முன்னிருந்தவர்களுக்கு பூமியிலே ஆட்சியை கொடுத்ததை போல, பூமியிலே அவர்களை அதிபதிகளாக ஆக்கியது போல, நம்மையும் அதிபதிகளாக ஆக்குவான் என்று சொன்ன அல்லாஹ் இந்த தீனை பிராக்டிஸ் பண்ணுவதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு ஏற்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி தருவேன் என்று சொன்ன அல்லாஹ் அச்சம் என்ற நிலையை மாற்றி அச்சமில்லாத நிலையை நான் கொண்டு வருவேன் என்று சொல்கிறான். அச்சம் உங்களிடத்தில் இருந்திருக்கும், பயம் உங்களுக்குள்ளே தாண்டவமாடிக்கொண்டிருக்கும், பயம் என்ற சூழலை இல்லாமலாக்கி சொல்லுகிறான். அவர்களுக்கு தேவையான ரிஸ்க் பசி இல்லாமல் கிடைத்துக் கொண்டே இருந்தது. இரண்டாவது, அவர்களுக்கு அச்சமற்ற ஒரு சூழலை அல்லாஹ் கொடுத்திருந்தான், நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த இரண்டு நியமத்துகளின் பெருமதிகளை உணர தவறினார்கள், அல்லாஹுக்கு நன்றி செலுத்த தவறினார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த நியமத்துகளை உதாசீனம் செய்தார்கள், அவற்றுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக வாக்கி அமைத்துக் கொள்ளவில்லை, நன்றி செலுத்தி வாழவில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்தான் தெரியுமா? அச்சம் என்ற ஆடையையும் பசி என்ற ஆடையையும் அவர்களுக்கு அணிவித்து அவர்களை சுவைத்து பார்க்க செய்தான் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். كانت آمنة مطمئنة يأتيها رزقها رغدا من كل مكان فكفرت بأنعم الله فأذاقها الله لباس الجوع والخوف بما كانوا يصنعون. அன்புக்குரிய அவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நாம் இன்று காலையிலே புகுந்த நேரத்திலே உள்ளத்திலே அச்சமற்றவர்களாக நம்மை ஆக்கி வைத்தான். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மூன்றாவதாக நபி அவர்கள் அந்த ஹதீஸிலே சொன்ன நிஅமத், இறுதியாக சொன்ன நிஅமத், அன்றைய தினத்துக்கு தேவையான உணவு அவனிடத்தில் இருக்கிறது. ஒன்று உணவு, அல்லது உணவுக்குரிய வசதி, உணவுக்குரிய வழி, உணவை வாங்கி பெற்றுக் கொள்வதற்குரிய பணம், இந்த ஏற்பாடு அவனிடத்தில் இருக்கின்றது என்றால் அவனுக்கு உலகம் திரட்டி கொடுக்கப்பட்டது போல. யார் பசியினால் நாம் இன்று காலையில் இருந்தோம், யார் பட்டினியை எதிர்கொண்டோம், பட்டினி சாவு என்பதை நாம் நமது ஊரிலே நமது நாட்டிலே கேள்விப்பட்டிருக்கிறோமா சகோதரர்களே? அல்லாஹ் நம்மை எப்பொழுதாவது பட்டினி போட்டு இருக்கிறானா சகோதரர்களே? நாம் நேமத்துகள் என்றால் நாம் விளங்கி வைத்திருப்பது என்ன? நாயும் இன்பம் என்றால் நாம் விளங்கி வைத்திருப்பது என்ன? நமக்கு மாத மாளிகை இருக்க வேண்டும், கூட கோபுரம் இருக்க வேண்டும், தோட்டம் துறவி இருக்க வேண்டும், வருமான வழிகள் ஒன்றல்ல இரண்டல்ல பல இருக்க வேண்டும், காருக்கு மேல் கார் இருக்க வேண்டும் சகோதரர்களே, உடுப்புக்கு மேல் உடுப்பு இருக்க வேண்டும், வகை வகையான உணவுகள் நமக்கு தேவை. இவற்றையெல்லாம் நான் அனுபவித்துக் கொண்டிருப்பேன் என்றால் தான் எனக்கு உலகம் கிடைத்திருப்பது போல ஒரு வகையான பிரமையை நாம் ஏற்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அன்றைய பொழுதை போக்குவதற்குரிய உணவு, நாளைய பொழுதை அல்லாஹ்வுடைய கையிலே வைத்திருக்கிறான். அல்லாஹ் நம்மிடத்திலே நாளைய பொழுதின் அமல்களை, இபாதத்துகளை, தொழுகையோ நோன்பையோ கேட்கவில்லையே. நாம் எப்படி அல்லாஹ்விடத்திலே நாளைய பொழுதுக்குரிய உணவை பற்றி நாம் சண்டை பிடிப்பது, கேள்வி கேட்பது? அல்லாஹ் நம்மிடத்திலே கேட்கிறான் இன்றைய பொழுதுக்குரிய இபாதத்துகளை, அல்லாஹ் நம்மிடத்திலே இன்றைய பொழுதுக்குரிய உணவுக்குரிய ஏற்பாட்டை செய்து தந்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சிம்பிள் லாஜிக், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனைத்தான் சொன்னார்கள். அன்றைய பொழுதை போக்குவதற்கு பசி வந்தால்தான் நமக்கு உணவின் பெறுவது தெரியும். அதனைத்தான் ஏற்கனவே ஓதிய ஆயத்துகளில் அல்லாஹ் சொன்னான், குறைஷிகளுக்கு பசியிலிருந்து அல்லாஹு தஆலா உணவு கொடுத்தான். பசி என்ற நிலையில் அல்லாஹ் அவர்களை வைக்கவில்லை. வியாபாரம் செய்து, ஏனென்றால் மக்காவிலே உணவுக்கான ஏற்பாடுகள் இருக்கவில்லை, விவசாயம் இருக்கவில்லை, கணம் இருக்கவில்லை. எனவே ஷாமுக்கோ எமனுக்கோ சென்றுதான் தேவையான உணவுகளை கொண்டு வர வேண்டும். பசி நிலையில் அல்லாஹ் அவர்களை வாழ வைக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உங்களை நான் சோதிப்பேன், பழத்தில் ஒன்றை கொண்டும் பசியில் ஒன்றை கொண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. பசி பயங்கரமானது. அல்லாஹ் அந்த நிலைக்கு என்னையும் வைக்கவில்லை, உங்களையும் வைக்கவில்லை. இறுதி வரைக்கும் நம்மில் யாரையும் அந்த நிலைக்கு ஆளாக்காது இருப்பானாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பசியுள்ள வயிற்றை நாம் சந்திக்க நேர்ந்தால்தான் அந்த பசியின் கொடுமையை உணர முடியும். அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, இந்த மூன்றையும் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நீ காலையில் எழுகிறாய், உனக்கு உடம்பிலே சௌக்கியம் இருக்கிறது, உனது உள்ளத்திலே அமைதி இருக்கிறது, அச்சமற்ற நிலையில் இருக்கிறாய், இன்றைய பொழுதுக்குரிய உணவு உன்னிடத்திலே ஏற்பாடு இருக்கிறது, உனக்கு உலகம் திரட்டி கொடுக்கப்பட்டது போலத்தான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸ் தான் இன்றைய நம்முடைய குதுபாவின் தொனிப்பொருள். உலகம் கிடைத்து விட்டது. எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஹதீஸை சற்று மனதில் இருவோம், இந்த ஹதீஸின் பொருளை மனதில் இருத்துவோம், தினசரி காலையிலே எதை எதையெல்லாம் பற்றி சிந்திப்பது போல இந்த ஹதீஸை நினைப்போம், மனதுக்குள் கொண்டு வருவோம். இந்த மூன்று நேமத்தையும் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறானா இல்லையா? தந்திருக்கிறான் என்றால் எனக்கு உலகம் கிடைத்து விட்டது. இந்த மனப்பக்குவத்தை ஏற்படுத்துவோம். அல்லாஹ்விடத்திலே நமக்கு இந்த மூன்று நேமத்துகளும் கிடைத்ததற்காக வேண்டி அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்கு நாம் தலைப்படுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் ஒவ்வொருவருக்கும் நிரந்தரமான ஆரோக்கியத்தை தருவானாக. நம் ஒவ்வொருவரையும் எப்பொழுதும் உள்ளத்திலே அச்சமற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு தௌஃபிக் தருவானாக. பசி பட்டினியில் இருந்து நம்மை பாதுகாப்பானாக. நம்முடைய உணவுக்குரிய ஏற்பாடுகளை அவனே முழுமையாக பரிபூர்ணமாக செய்து தருவானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.